favourite programme, and if there's an archive button.
முத்துப்புழு செய்ய வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை 2025 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வெறுவந்த செய்யாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். செய்த குற்றத்தை தக்கவாறு ஆராய்ந்து மீண்டும் அக்குற்றம் செய்யாதபடி குற்றத்திற்கு பொருந்துமாறு தண்டிப்பவனே வேந்தன், அவனே அரசு தலைவன். ஒருவனை ஒறுக்கும் போது குற்றத்தை முறைப்படி ஆராய்ந்து மேலும் அவன் அக்குற்றத்தை செய்யா வண்ணமும் உலகத்தார் ஒத்துக்கொள்ளுமாறும் தண்டனை வழங்குதல் ஆட்சி தலைவனின் சிறப்பாக கருதப்படுகின்றது. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது வரலாற்று கண்ணோட்டம் ஒன்று. அறிந்தும் அறியாத சில தகவல்கள். உலகிலேயே மிக பழமையான நாடு எது தெரியுமா? 100,000 ஆண்டுகளாக மக்கள் வாழ்கிறார்களாம். உலகம் எப்படி உருவானது என்பது இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்த பின்னரும் மர்மமாகவே இருக்கின்றது. இந்த உலகம் தோன்றியது பொழுது உருவான நாடு பற்றிய விவரங்களை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலானோர் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குடிபெயர்ந்த நாடாகவே இருக்கும். உலகின் மிகவும் பழமையான நாடுகளில் இந்தியாவும் இருக்கின்றது. இந்த உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுமாராக 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டுள்ளது. இருப்பினும் உலக மக்கள் தொகை பகுப்பாய்வின் படி இந்தியா உலகின் மிக பழைய நாடு அல்ல. மனிதர்கள் 100,000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்ததாக குறிப்பிடப்படும் நாடு நவீன இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே உலகில் மிக பழமையான நாடு எது என்பது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம். பழமையான நாடு உலகம் முழுவதும் தற்போதைய மக்கள் போக்குகளை கணிக்க வரலாற்று மக்கள் தொகை தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ கணக்கெடுப்பின் படி பெர்சியா அல்லது நவீன கால ஈரான் தான் உலகின் மிக பழமையான நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஈரானில் மனித மக்கள் தொகை 100,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ பட்டியலின் படி ஈரானின் பண்டைய வரலாறு மத்திய வெண்கல யுகத்தில் தோன்றியுள்ளது. அதன் பின்னர் ஒரு பண்டைய நாகரிகமான எலாமைட் பேரரசுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. வலிமைமிக்க பேரரசிலிருந்து சசானிட் சகாப்தம் மற்றும் அதன் பின்னர் இஸ்லாமிய ஆதிக்கம் வரை ஈரான் நாட்டின் ஆட்சி முறை கலாச்சாரம் நாட்கள் செல்ல செல்ல ஏகப்பட்ட வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. எகிப்து உலகின் மிக பழமையான நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதன் வரலாறு கிறிஸ்டோக்குமின் 3100 ஆண்டு முதல் மேல் மற்றும் கீழ் எகிப்திய இணைந்தது வரை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் வருகையால் கலாச்சாரங்கள் வெளிப்படுவதற்கு முன்னர் பாரோக்கள் 3,000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். எலாமைட் பேரரசு கிறிஸ்டோக்குமின் 3200 தொடக்கம் 3539 வரையிலான எலாமைட் பேரரசு உலகின் மிகவும் பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக இருந்திருக்கின்றது. இது நவீன ஈரானில் மற்றும் மேற்கும் தென்மேற்கு மையமாக அமைந்திருக்கின்றது. தற்போதைய குஜஸ்தான் மற்றும் இளம் மாகாணத்தின் தாழ்நிலங்கள் மற்றும் நவீன தெற்கு ஈராக்கின் ஒரு சிறிய பகுதி வரை நீண்டு செல்கின்றது. இவ்வளவு கலாச்சார மாற்றங்கள் நடந்த பின்னரும் எகிப்திய அடையாளம், அதன் மொழி, மதம் மற்றும் மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் வலுவாக காணப்படுகின்றது. சமகால எகிப்து, நைல் நதி, பிரமிட்டுகள் மற்றும் அதன் ஆழமான கலாச்சார பெருமை மூலம் அதன் புகழ் இன்று வரையும் நீண்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததில் பிடித்தது, பகிர்ந்து கொள்வதற்காக வைஷ்ணவி வான் அலைகளின் ஊடாக.
இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆங்கில திரைப்படமான ஹேஸ்டவே திரைப்படத்தில் டாம் ஹாங்க்ஸும் அவரது சகாக்களும் சென்ற விமானம் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகிறது. தனது சகாக்கள் அனைவரும் விபத்திலிருந்து போக டாம் ஹாங்க்ஸ் மாத்திரம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகின்றார். கடலவரை மனித நாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு தொலைதூர தீவில் கொண்டு வந்து கரையொறுக்கின்றது. ஆம், யாரும் இல்லாத தீவு. வாழ்வதா அல்லது சாவுக்கு சரணடைவதா என்ற மனப்போராட்டம் ஹாங்க்ஸிடம் ஆரம்பிக்கிறது. சாவுக்கு சரணடைய மறுக்கின்ற தன் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் மற்றும் தான் வாழ்ந்த உலகம் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவரிடம் பிறக்கிறது. உயிர் வாழ வேண்டும் என்ற உள்ளுணர்வு ஏற்படுகின்றது. ஆனால் மனித நடமாட்டமற்ற தீவில் எப்படி உயிர் பிழைத்து வாழ்வது? மரங்களில் ஏறி இருந்து கனிகளை சாப்பிடுகின்ற, கடலில் இறங்கி கிடைத்த மீன்களை பிடித்து பசியை போக்குகின்ற, தன் பேசில் இருந்த மனைவி பிள்ளைகளின் படத்தை எடுத்து அவ்வப்போது பார்த்துக் கொள்கின்ற, ஒரு கைப்பந்தில் ஒரு முகத்தை வரைந்து அதற்கு வில்சன் என்று பெயரிட்டு அதனை தனது உற்ற நண்பனாக்கி அவருடன் பேசி மகிழ்கின்ற, அங்கே மலை உச்சியில் ஏறி ஒரு கொடியை நாட்டுகின்றார், நெருப்பை மூட்டி பார்க்கின்றார், வருகின்ற போகின்ற கப்பல்கள் அவரை அடையாளம் கண்டு அவரை காக்க வரும் என்று நம்புகின்றார். நாட்கள் உருண்டோடுகின்றன. இப்படியே அங்கே சில வருடங்களை கழிக்கின்றார். ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை. அன்பு மனைவி, பாசமான பிள்ளைகள், உயிர் நண்பர்கள் மறுபக்கத்தில் தனக்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவரை உற்சாகப்படுத்துகிறது. இந்த நம்பிக்கை அவரை உயிர் வாழ ஊக்குவிக்கின்றது. கடைசியாக பல நாள் பாடுபட்டு மரக்கட்டியால் ஆன ஒரு படகு செய்கின்றார். அதில் ஏறி நம்பிக்கையோடு கடலில் குதிக்கின்றார். கடல் அலைகள் தரும் மரண பயத்தை மீறி பயணிக்கின்றார். பிறகு அதிர்ஷ்டவசமாக வந்த ஒரு கப்பல் அவரை இனங்கண்டு பாதுகாப்பாக மீட்கின்றது. மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்த உலகம் நோக்கி செல்கின்றார். ஆனால் அங்கே அவருக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. அவரது அன்பு மனைவி கொஞ்ச காலம் அழுதுவிட்டு அவர் இறந்ததாக நினைத்து மறுமணம் செய்து கொண்டிருப்பதை காண்கின்றார். அவரது பிள்ளைகளும் நண்பர்களும் அவர் இறந்ததாக நினைத்து சில நாட்கள் துக்கம் அனுஷ்டித்து விட்டு மறந்து வாழ்வதை பார்க்கின்றார். யாரும் அவரை அங்கே தேடிக்கொண்டோ நினைத்து கொண்டோ இருக்கவில்லை. உலகம் அதன் பாட்டில் ஆரவாரம் என்று ஓடிக்கொண்டிருப்பதை காண்கின்றார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பல்லாண்டு காலமாக படும் கஷ்டங்கள், இன்னல்கள் பலவற்றிற்கு இவ்வளவு பாடுபட தேவையில்லை என்பதை ஒரு நாள் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உலகை விட்டு மறைந்த பிறகு உங்கள் முயற்சிகள் பலவற்றிற்கு மதிப்போ மரியாதையோ இருக்காது. முதலில் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஆத்ம நலனுக்காகவும் வாழப் பழகுங்கள். நீங்கள் மறைந்த பிறகு இந்த உலகம் உங்களுக்காக அதன் ஓட்டத்தை நிறுத்தாது. நன்றி.
நிகழ்ச்சியிலே இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் அல்லது பொதுவாக டி ஆர் மகாலிங்கம் என்று அறியப்பட்டு 1940 மற்றும் 50களிலே பிரபலமாக இருந்த தமிழ் திரைப்பட நடிகர், பாடகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இசை அமைப்பாளர். அத்துடன் உச்ச துணையிலே பாடும் திறமையை பெற்ற இவர் நடித்த காதல் மற்றும் பக்தி பாடல்கள் இவருக்கு சிறப்பான பெயர்களை வாங்கி தந்தன. அவருடைய 100 தினம் கடந்த ஜூன் மாதம் 16 அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
மதுரை சோழவந்தான் தென்கரையில் கடந்த வாரம் 16 திரைப்பட நடிகர், பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனர், கலை மாமணி டி ஆர் மகாலிங்கம் அவர்களது 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரது சிலை திறக்கப்பட்டது. பின்னணி பாடகி பி. சுசீலா அம்மையா அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி விழாவை தொடக்கி வைத்தார். தியாகராஜ பகவதர் பி. யு. சின்னப்பாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் முதன்மை நாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றவர் டி. ஆர். மகாலிங்கம். பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் உச்சத்துணியில் பாடும் திறமை பெற்ற அவரது காதல் மற்றும் பக்தி பாடல்கள் இன்றும் பிரபலமாக உள்ளன. சிறுவயதில் கோயில்களிலும் தன் உரத்த குரலால் பாடி உள்ளூர்வாசிகளை ஆனந்தமாடிய செய்தவர். அவரது விருப்பப்படியே வாய்ப்பாட்டு வகுப்பில் சேர்த்துவிட்டனர் அவரது பெற்றோர்கள். சிறுவயதில் இசை வசமானதும் மதுரையில் புகழ்பெற்று விளங்கிய ராஜரத்னம் பிள்ளை நாடக கம்பெனியில் 10 வயதில் பலரும் பாராட்டும்படி அவரது நடிப்பு அமைந்தது. அந்த காலத்தில் ஒலிபெருக்கிகள் அதிகமாக இல்லாததால் பாடகர்கள் மிகவும் சத்தமாக உரத்து பாட வேண்டியிருந்தது. அதனால் அந்த காலத்து பாடகர்கள் எஸ். ஜி. கிட்டப்பா, எஸ். வி. கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர் என பலர் தங்கள் குரலை அதற்கு தகுந்தவாறு பக்குவப்படுத்த வேண்டியிருந்தது. மகாலிங்கமும் உரத்த குரலில் பாடி ரசிகர்களை கவர்ந்தார். அவரது முதல் படமான நந்தகுமார் 1937 வெளிவந்தது. அதில் சிறுவயது கிருஷ்ணனாக நடித்திருந்தார். தமிழ், இந்தி, மராத்தி ஆகிய மொழிகளில் எடுக்கப்பட்ட நந்தகுமார் படத்தின் பாடல்கள் பிரபலமாயின. அதன் பின்னர் பிரகலாதா, சதிமுரளி, வாமன அவதாரம், பரசுராமர் போன்ற படங்களில் பாடி நடித்து புகழ் பெற்றார் டி. ஆர். மகாலிங்கம். திரைப்படங்களில் நடித்தாலும் நாடகங்களிலும் தொடர்ந்து நடித்தார். வள்ளி திருமணம், பவளக்கொடி போன்ற நாடகங்கள் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தன. ஸ்ரீவள்ளி என்ற படத்தில் முருகனாக நடித்தார். 1945 வெளிவந்த அந்த படம் 52 வாரங்கள் ஓடி வசூலை குவித்தது. ஏ. வி. எம். செட்டியாருக்கு கிடைத்த முதல் பெரிய வெற்றி இது. அடுத்து ஏ. வி. எம். தயாரிப்பில் நடித்த நாம் இருவர் படமும் அவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது. அந்த காலத்தின் முன்னணி நடிகராக இருந்த எம். கே. தியாகராஜ பகவதர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்ததால் அவர் ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்பினார் டி. ஆர். மகாலிங்கம். நாம் இருவர் திரைப்படத்தில் அவர் ஏற்ற பாத்திரத்தின் பெயர் சுகுமார். அதுவே தனக்கு அதிர்ஷ்டம் தந்த பெயர் என்று கருதி தனது மகனுக்கும் சுகுமார் என்று பெயரிட்டிருந்தார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து அதற்கு கூட ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்று பெயரிட்டார். இந்த நிறுவனத்தின் சார்பாக மச்சே ரேகை என்ற திரைப்படம் முதன்முதலாக தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அவர் தயாரித்த 5க்கும் மேற்பட்ட படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. ஆயினும் தொடர் தோல்விகளை தொடர்ந்து தயாரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தனது நிறுவனத்தை மூடிய மகாலிங்கம் மயிலாப்பூர் மாளிகையையும் இழக்க வேண்டி வந்தது. 50ஆம் ஆண்டுகளில் 14 வெளிநாட்டு கார்களுடன் பங்களா பெரிய நடிகர், பட தயாரிப்பாளர் என பெருமை பொங்க வாழ்ந்த டி. ஆர். மகாலிங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் எல்லாவற்றையும் இழந்து மஞ்சள் கடுதாசி கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்தது மகாலிங்கம் என்ற நடிகர் அல்ல, மகாலிங்கம் என்ற தயாரிப்பாளர் தான். பக்தி புராண படங்களிலிருந்து விலகி தமிழ் திரையுலகம் சமூக படங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்த காலகட்டம் இது. மக்கள் திலகம், நடிகர் திலகம் போன்ற நடிகர்கள் கோலுச்ச ஆரம்பித்திருந்தனர். பாடல்களை விட வசனங்களுக்கே முக்கியம் என்ற நிலை வந்ததால் பாடக நடிகர்களின் தேவையும் குறைந்து போனது. ஆயினும் 17 பாடல்களை கொண்ட மாலையிட்ட மங்கை திரைப்படத்தை கவிஞர் சு. கண்ணதாசன் தயாரித்திருந்தார். டி. ஆர். மகாலிங்கத்தை மென்மையான குரலில் நான் அன்று யார் வருவார் பாடலை பாட வைத்து தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தாக்கி காட்டினார் கவிஞர் சு. கண்ணதாசன். எம். எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் எங்கள் திராவிட பொன்னாடி பாடலும் மிக பிரபலம் அடைந்தது. 1959 வெளிவந்த அமுதவல்லியில் ஆடைகட்டி வந்த நிலவோ பாடலை ரசிக்காதவர்கள் யாரோ? கல்யாணசுந்தரம் அவர்களின் பாடலுக்கு அருமையாக குரல் கொடுத்து பாடியிருப்பார் டி. ஆர். மகாலிங்கம் அவர்கள். 65 வெளிவந்த திருவிளையாடலில் டி.ஆர். மகாலிங்கத்தின் பெயரை திரும்பிய திசையெல்லாம் மீண்டும் ஒலிக்க செய்தது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனை பாடல் மறக்க முடியுமா? நாடகத்துறையில் இருந்தபடியே பாடவும் நடிக்கவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட படங்களில் திருவிளையாடல், அகஸ்தியார், திரு நீலகண்டர், ராஜராஜ சோழன் ஆகிய படங்கள் உதாரணமாகும். சுமார் 40 படங்களுக்கு மேல் நடித்துள்ள மகாலிங்கம் சினிமா தன்னை கைவிடும் முன்பே சினிமாவை கைவிட்ட கலைஞன். வாழ்வின் இறுதி வரையில் இசை நாடக மேடைகளில் கோலோச்சியவர். 1978 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று மாலையில் கோவை தண்டு மாரியம்மன் கோவில் கச்சேரியில் பாட வேண்டும், ஆனால் அன்று மதியமே திடீரென அவர் உயிர் பிரிந்துவிட்டது. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய சிறப்பு பாடல் ஒன்று. அவருடைய 100 விழாவை முன்னிட்டு இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்கின்றோம். இது அவருடைய சிறப்பு பாடல், திருவிளையாடல் திரைப்படத்திலே இடம்பெற்ற சிறப்பு பாடல் நேர்களுக்காக.
மகர்க்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது மற்றொரு படித்ததில் பிடித்த விடயம் ஒன்று பகிர்ந்து கொள்வதற்காக. முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டனின் மனைவி கிலரி கிளிண்டன் அவர்கள் அண்மையிலே ஒரு புத்தகம் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஹார்ட் சாய்ஸஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே அவர் ஆச்சரியமான ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது உலகப் போர் ஆரம்பித்து சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரருக்கு வீட்டுக்கு செல்ல விடுமுறை கிடைக்கின்றது. விடுமுறையை கழிக்க ஊருக்கு சென்ற வீரருக்கு ஊருக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருக்கின்றது. அவரது ஊர் எதிரிகளால் கொண்டு வீசப்பட்டு பிணங்கள் குவியலாக ராணுவ வண்டியில் கிடத்தப்பட்டிருந்தது. பல நூற்று கணக்கில் கிடந்த சடலங்கள் கூட்டு கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட தயாராக நிலையில் இருந்தன. சடலங்களின் முன்னால் அந்த ராணுவ வீரர் சிறிது நேரம் நின்றார். ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த காலணிகளை அவர் திடீரென கவனித்தார். முன்பொரு நாள் தனது மனைவிக்காக வாங்கி வந்த காலணிகள் போல தெரிந்தன. உடனே வீட்டுக்கு ஓடினார். வீட்டில் யாரும் இல்லை. வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்து அந்த உடலை பரிசோதித்தார். அது அவரது மனைவியே தான். அதிர்ச்சி அடைந்த அவர் பொது கல்லறையில் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனி கல்லறையில் புதைக்க விரும்புவதாக கூறி உடலை தன்னிடம் தருமாற வேண்டினார். அமைதி கிடைத்தது. வாகனத்திலிருந்து உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும் போது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்த அவர் உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள். அந்த வீரரின் மனைவி இந்த விபத்துக்கு நடந்த சில வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கற்பமுற்றாள். ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினர். பெயர் என்ன தெரியுமா? விளாடிமிர். விளாடிமிர் புடின். எங்கோ கெட்ட மாதிரி இருக்கிறதா இந்த பெயர்? இவர்தான் தற்போதைய ரஷ்ய அதிபர். சவக்குழிக்கு போயிருக்க வேண்டிய தன்னுடைய தாயிடமிருந்து அதிர்ஷ்டவசத்தால் கருவில் திருவாகி உலகில் அவதரித்து இன்று உலகையை ஆட்டி படைக்கும் சக்திகளில் ஒருவராக திகழ்கிறார். இந்த செய்தியை சற்று உளவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பாருங்கள். கணவனின் வரவை நம்பி இறைவனை வேண்டிக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்ணின் நேர்மறை எண்ண அலைகள் அவளது கணவனின் கண்ணில் காட்டி கொடுத்து அவளை பிணக்குவியலில் தனியாக மீட்க உதவியது. இந்த நேர்மறை எண்ண அலைகள்தான் இறைவன் அருள் என்று எல்லோரும் எடுத்துக் கொள்வோமா? நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. மறந்துவிடாது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம், இரவு 9:30 வரை பாவலர் ஏறு பிரிஞ்சித்தினார் அரங்கம், இலக்கம் 13 மேவிதி அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற போட்டியாளர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இறுதி நாள் வருகின்ற ஜூன் மாதம் 19ஆம் தேதி என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த போட்டி நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படின் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரு க. பிரேம்குமார் 02734-0012 அல்லது மின்னஞ்சல் முகவரி பிரேம் தமிழ் இன்சர்ட் @gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொண்டு மேலதிக தவறுகளை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக திலிப்பளை பாகஜனா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் நியூசிலாந்து கிளையின் ஏற்பாட்டிலே இடம்பெறாந்தும் இடம்பெறுகின்ற 23rd இரவு சந்திப்பு வருகின்ற 28th ஜூன் மாதம் மாலை 6 தொடக்கம், இலக்கம் 16 ஸ்வான் கிரசன் பெகுருங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற திலிப்பளை மகஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் தற்போதைய நிர்வாக குழுவினர். மறந்துவிடாதீர்கள், இந்த ஜூன் மாதம் 28rd மாலை 6 முதல் இலக்கம் 16 ஸ்வான் கிரசன்ட் பெக்குரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Well, you know.